இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நீ சரி கண்டிரோ சாத்து வீரனுக்கு
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களை மீண்டுமாக இந்த அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கூடார வாழ்க்கையில், இன்டென்ட் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகம் எப்படிப்பட்டது, நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்டது என்ற கேள்வியை கேட்கும் பொழுது அனைத்துமே ஒரு கூடார வாழ்க்கை தான். கூடார வாழ்க்கை என்றால் என்ன? நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த சரீரம் நிரந்தரம் இல்லாத ஒரு சரீரம், ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு கடந்து சென்று விடும். நாம் இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த கூடார வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கூடார வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்றது என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:1-15 நாம் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இந்த வீடு என்ற வார்த்தையை நாம் 2 காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். முதலாவது, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லலாம். ஏனென்று பார்க்கும் பொழுது ஒரு கூடாரமான வாழ்க்கை என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு நாம் இங்கே சொல்லலாம். 1. 2. கூடாரமாகிய நம்முடைய வீடு என்று சொல்லப்படும் பொழுது நம்முடைய சரீரத்துக்கு கூட நாம் இதை ஒப்பிட்டு சொல்லலாம். ஏனென்றால் நம்முடைய சரீரம் கூட ஒரு கூடாரமான வாழ்க்கையைப் போலதான் இருக்கிறது. அப்படி என்றால் கூடாரம் என்றால் என்ன, கூடார வாழ்க்கை என்றால் என்ன என்பதை சற்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த கூடார வாசிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? கூடாரத்தில் வாழக்கூடியவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் ஓரிடத்தில் நிலையாக இருக்க மாட்டார்கள். அந்த இடத்திலே தங்குவார்கள். அந்த இடத்திலே ஒரு சில வருடங்கள் தங்குவார்கள். திடீரென்று வேறு இடத்துக்கு சென்று விடுவார்கள். அங்கு தங்குவார்கள். அங்கிருந்து திடீரென்று வேறு சில இடத்துக்கு சென்று விடுவார்கள். இவர்களை தான் கூடார வாசிகள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே வேதம் என்ன சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே கூடார வாசிகள் தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எப்படி என்று பார்க்கும் பொழுது, இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய, இந்த பூமி என்று சொல்லப்படும் பொழுது இந்த பூமி அனைத்துமே ஒரு கூடாரமாக இருக்கிறது. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு, இந்த பூமிக்குரிய கூடாரத்திலே நம்முடைய வீடு, நாம் இந்த பூமியில இருக்கிற நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறீர்களா? பரலோகத்தில் நமக்கு வீடு இருக்கிறது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த கூடார வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வருகிறது. 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்குவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர் அவரே. இந்த வசனங்களை தான் நாம் என்ன பண்ண போகிறோம் என்றால் தியானிக்க போகின்றோம். இந்த கூடாரத்திலே அநேக கஷ்டங்கள் துன்பங்கள் இருக்கும். நாம் அதை கடந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த கூடார வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது இந்த கூடார வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது காரியம், குணசாலியாக வாழ வேண்டும். ஒரு குணசாலியான ஒரு கணவராகவோ குணசாலியான ஒரு மனைவியாகவோ வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 25:27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வானச்சஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோப்பு குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான். 2 பிள்ளைகளை குறித்து இங்கே வேதாகமம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஈசாக்குடைய பிள்ளைகள் 2 பேர். ஒருவருடைய பெயர் ஈசா, இன்னொருடைய பெயர் வந்து யாக்கோப்பு என்று நமக்கு தெரியும். ஈசா சொல்வார்கள், தமிழில் ஏசா என்று சொல்வார்கள். ஆகையால் இந்த பெயர்களை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். ஏசா, யாக்கோப்பு, இந்த 2 பேரும் யாருக்கு பிறந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது ஈசாக்கு பிறந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, ஏசா அவன் என்ன வேலை செய்தார் என்று பார்க்கும் பொழுது, வேட்டையாடுவது அவனுடைய வேலையாக இருந்தது. அவன் வில்வித்தைக்காரனாக இருந்தான். அவன் காட்டிலே வசித்தவனாய் காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் யாக்கோபி குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் குணசாலியும் கூடார வாசியுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோப்பு ஒரு குணசாலியான ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். உண்மைதான். ஆனால் அவனுடைய உள்ளான குணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் ஒரு குணசாலியான ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். கூடாரத்தில் வசித்தான் என்று பார்க்கிறோம். இன்று பிரியமானவர்களே, இந்த கூடார வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஒரு குணசாலியான ஒரு நபராக காணப்பட வேண்டும். யாக்கோப்பை போல நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் ஒரு ஸ்திரீ மாத்திரம் குணசாலியாக இருக்கக்கூடாது, ஒரு புருஷனும் குணசாலியாக இருக்க வேண்டும் என்று அதற்கு உதாரணமாக இங்கே யாக்கோப்பை வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஒரு குணசாலியான ஒரு மனுஷனாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சில நேரங்களில் மாறலாம். யாக்கோப்பை போல பாவம் செய்யலாம், ஆண்டவரை விட்டு வழிவிலகிச் செல்லலாம். ஆனால் யாக்கோப்பு ஆண்டவர் இடத்தில் திரும்பி வந்தார், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தார். யாக்கோப்பு என்றால் எத்தன் என்று அர்த்தம், ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்ட யாக்கோப்பை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரிடுகின்றதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றார், அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இந்த கூடார வாழ்க்கையிலே ஒரு குணசாலியாக இருக்கும்படி அழைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். இந்த கூடார வாழ்க்கையில் இரண்டாவது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமையுடன் வாழ வேண்டும். பொறுமையோடு வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யாக்கோப்பை குறித்து நாம் படித்தோம். ஆபிரகாமை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் வேதம் என்ன சொல்கின்றது என்பதையும் நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எபிரேயர் 11:9, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராக ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களில் குடியிருந்தான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12 ஆபிரகாமை ஆண்டவர் உன்னை நான் ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிதான் அவர் அழைக்கிறார். நான் கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார். ஆனால் வாக்குச்சத்தம் செய்த கர்த்தர் அழைத்து செல்லவில்லை. அப்படி என்றால் இங்கே ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அவர் ஒரு கூடாரத்திலே சஞ்சரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை ஒரு கூடார வாழ்க்கையாக, கூடார வாசியாக அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்கின்றது அவர் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூட கூடாரங்களில் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படின்னா சற்று சிந்தித்து பாருங்கள், ஆபிரகாமுக்கு எவ்வளவு பொறுமை இருந்திருக்கும், எவ்வளவு பொறுமையோடு கூட அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார், கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருந்திருப்பார். இந்த உலகத்தில் கூட, இந்த கூடாரமாக இந்த உலகத்தில் நமக்கு அநேக கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் நாம் ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, இந்த கூடார வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்த சத்தியத்தில் உறுதியோடு வாழ வேண்டும். நாம் என்ன சத்தியத்தை அறிந்திருக்கிறோமோ அந்த சத்தியத்தை உறுதியாக பிடித்து கொண்டு அந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 Peter 1:11 நாம் வாசிக்கலாம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்பட்ட பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும், நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டு இருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுது நினைப்பூட்ட நான் அசதியாய் இரேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடியே நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே பேதுரு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது 2 Peter அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த கூடார வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், சத்தியத்தை உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கூடார வாழ்க்கையில், அதாவது இந்த பூமியிலே நாம் சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பரலோகத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இந்த மூன்றாவது காரியம், அவர்கள் அறிந்த சத்தியத்தில் உறுதியாக வாழ்ந்தார்கள். இன்று நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தில் உறுதியாக வாழ்ந்து பிறரை அதன்படி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான்காவது காரியம், இந்த கூடார வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ வார்த்தையை மதிக்க வேண்டும். மதிக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆதியாகமம் 18 அதிகாரம் முதல் வசனம், பின்பு கர்த்தர் மெம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ணவேலில் கூடார வாசலிலே உட்கார்ந்து இருந்து, இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்கின்றது, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது இதோ மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடன் அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டு இருங்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு கூடாரவாசியாக காணப்பட்டாலும் தேவ தூதர்கள் தேவன் வருகிறார் என்று அவன் அறிந்து அவர்களை மதித்தான், அதாவது அவர்களுக்கு மரியாதை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். இன்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்கின்றார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த கூடார வாழ்க்கையை நாம் வென்று அந்த பரலோக வாழ்க்கைக்கு நாம் தகுதி பெறுவோம். இந்த பூமியில் கஷ்டங்கள் நமக்கு இருக்கலாம், பாடுகள் நமக்கு இருக்கலாம், துன்பங்கள் நமக்கு இருக்கலாம், போராட்டங்கள் நமக்கு இருக்கலாம், ஆனால் எதற்கும் நாம் கவலைப்படாமல் கர்த்தரை நோக்கி முன்னோக்கி செல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகையால் இங்கே ஆபிரகாம் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் கூடாரத்தில் இருந்தார், அது ஒரு உஷ்ண வேலையாக இருந்தது, அங்கே தேவதூதர்கள் வந்தார்கள் என்று அவன் அறிந்து அவரிடத்திலே சென்று, ஆண்டவரே, அடியனுடைய வீட்டில் நீ தங்கும் என்று அவர்களோடு கூட வருந்தி பேசி அவர்களுக்கு தண்ணீரை குடித்து உணவை சமைத்து கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அவனமாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, மரியாதையோடு தேவனுக்கு மரியாதை செலுத்தும் பொழுது, கனம் செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 1:7 வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். ஐந்தாவது காரியம், இந்த கூடார வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விவேகத்துடன் வாழ வேண்டும். விவேகம் மிக மிக முக்கியமானது. அந்த விவேகம் ஞானம் வேணும் என்றால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று பார்த்தோம். ஐந்தாவது காரியம், நாம் விவேகத்துடன் வாழ வேண்டும். ஆதியாகமம் 6:6-9 வரை நாம் வாசிக்கும் பொழுது, நோவுடைய காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் அசுத்தமும் பாவமும் அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்கள் தேவனை நம்பாதவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 6 வசனம் வாசிக்கும் பொழுது, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் நினைக்கிறார், நான் ஏன் இந்த பூமியிலே மனிதர்களை சிருஷ்டித்தேன், இவர்கள் இவ்வளவு பொல்லாப்பு செய்கிறார்களே, பாவங்கள் செய்கிறார்களே, நீதி எது நியாயம் எது என்று அறியாமல் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க அவர் திட்டமிட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் 7 வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், பிரேந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிராகரிக்க பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். இங்கே பார்க்கும் பொழுது 7 வசனத்திலே தேவன் தாம் சிருஷ்டித்த மனிதர்களை அழிக்கப் போவதாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் 8 வசனம் வாசிக்கும் பொழுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் நோவாவை ஆசீர்வதித்து நோவாவுக்கு ஆண்டவர் கிருபை காண்பித்தார். ஏன் என்று பார்க்கும் பொழுது, துன்மார்க்கமாக ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, இங்கே இன்னொரு கூட்டம் அதாவது நோவாவுடைய குடும்பம் ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆண்டவருக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார். 9 வசனம் வாசிக்கும் பொழுது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான். வேதம் சொல்கின்றது, நோவா தன் காலத்தில் வாழ்ந்தவர்கள் மத்தியிலே அவன் எப்படி இருந்தான் என்றால் நீதி உள்ளவனாயிருந்தான், உத்தமனாயிருந்தான் என்று பார்க்கிறோம். அதாவது சரி எது தவறு எது, எது நீதி எது நியாயம் எது ஞானம் என்று அவன் ஞானத்தோடு இருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கூடார வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்றால் உத்தமனாக வாழ வேண்டும், நீதிமானாக வாழ வேண்டும், விவேகத்தோடு வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். எபேசியர் 5:14-16 ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்கின்றது, இந்த கூடார வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், எப்படி நோவாவுடைய காலத்திலே மற்ற ஜனங்கள் ஞானமற்றவர்களாக பாவத்தில் நடந்தார்களோ அப்படி நடக்காமல் ஞானம் உள்ளவர்களாக கவனமாய் நடந்து கொள்ளப்பட்டு நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்படி என்றால் இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஞானம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நாம் தூங்கக்கூடாது. நாம் விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் அநேகர்கள் ஞானம் இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 6வது காரியம், இந்த கூடார வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கூடாரத்தை அழகுடன் வைக்க வேண்டும். அதாவது நம்முடைய சரீரத்தையும் சரி, நாம் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையும் சரி, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். என்னாகவும் 24:5 வாசிக்கும் பொழுது, யாக்கோப்பே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு சான்றிதழ் கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோப்பே உன் கூடாரங்கள் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், அது அழகாக இருக்கிறது என்று அவர் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சரீரமாகிய இந்த வீடு அழகாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அநேக பாடுகள் போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நம்மை நாம் நம்முடைய சரீரத்தை நாமே பேணி காத்து கொள்ள வேண்டும். 1 Corinthians 3:16 பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் தேவன் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது, நம்முடைய சரீரம் அவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது, அதை நாம் கெடுத்து போடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக இந்த கூடார வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாடுகளை சகிக்க வேண்டும். கஷ்டங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், அனைத்தையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். 2 Corinthians 5:4 வாசிக்கும் பொழுது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் விளங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவர் அவரே. நாம் தரித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். ஆம், இந்த உலகத்தில் போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் அனைத்தும் இருக்கிறது. நாம் அனைத்தையும் மேற்கொண்டு சகிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை கடினமானதுதான், ஆனால் நாம் பாவத்தை மேற்கொண்டால் பரலோகம் நிச்சயம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தால் என்றுமே மரணமில்லாத ஒரு வாழ்க்கை நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த வாழ்க்கையை நோக்கியே நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த கூடார வாழ்க்கை, அதாவது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு ஏற்ற உகந்த காணிக்கையாக நாம் செலுத்துவோம், பரலோகத்துக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கண்ணை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக மேய்ச்சோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் இது ஆசீர்வதிங்க. அவர்களோடு கூட அவர்கள் கர்த்தரை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கும் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bibleat awr tamil.org.
எங்கள் போஸ்டல் முகவரி: அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.